நமஸ்காரம். நம்முடைய ஹிந்து தர்மத்தில் ஒற்றுமை வேண்டுமே, அதற்கு என்ன பண்ணலாம்னு பலரும் அவரவர் அபிப்பிராயங்களை சொல்லுகின்றனர். அதிலே ரெண்டு வகைப்பட்டவர்கள் உள்ளார்கள். ஒரு பக்கம் சாஸ்திரத்தை எல்லாம் நிறைய படித்து என்னென்ன சந்தேகங்கள் ஏற்பட முடியுமோ அதற்கெல்லாம் பதில் தெரிந்திருக்கிற பண்டிதர்கள், வித்வான்கள். ஆனா அவர்கள்லாம் திரைக்கு பின்புறத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனா அரசியலாகட்டும் சமுதாயத்திலேயாகட்டும் இந்த மாதிரி ஹிந்து தர்மத்தை அங்க எடுத்துன்னு போய் அதற்கு நல்லது செய்யணும், உரிமைக்கு குரல் கொடுக்கணும், ஏதானோ ஹிந்து தர்மத்துக்கு எதிர்த்தாப்புல நடந்ததுனால் தட்டி கேட்கணும், இப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கிறவர்கள் திரைக்கு முன்னாடி இருக்கிறவா. அவர்கள் எல்லாருமே மொத்த சாஸ்திரத்தையும் படித்த பண்டிதர்கள் என்றும் சொல்ல முடியாது. இப்ப இந்த ரெண்டு வகையினருக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்கான்னு பார்த்தால் அப்படி இல்லை. போராட்டத்தில் இருக்கிறவா, யாரெல்லாம் அதன் கஷ்டத்தை அதனுடைய சூட்டை ஏத்துக்கிறாளோ அவர்களுக்கும், நன்னா சாஸ்திரம் படிச்சு இந்த தர்மத்தினுடைய ஆழம் மர்மம் அதெல்லாம் தெரிஞ்சு இருக்கிறவர்களுக்கும் ஓரளவு டிஸ்கனெக்ட்னு தான் சொல்லணும். இவர்கள் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறார்களா பேசுறார்களான்னு பார்த்தாலும் முக்கியமா தமிழகத்தில் அப்படி தெரியவில்லை. மற்ற மாநிலங்கள்ல இருக்கலாமா இருக்கும் எனக்கு தெரியாது. இதனால இப்ப என்ன ஆயிடுறது, ஹிந்து மதத்தினுடைய ஒற்றுமையை குலைக்கிறதுக்காக பலரும் முயல்கிறார்கள். ஆனா நமக்குள்ள நாம ஒற்றுமையா இருக்கணும் என்று சொல்லிக்கிறோம். ஒற்றுமையை எதை வச்சு குறைக்கலாம்? இல்லே, ஹிந்து தர்மத்தில் ஹிந்துக்களுக்கே இருக்கிற நம்பிக்கையே எதை வைத்து மாற்ற பார்க்கலாம்? அதுக்கு ஒரு முக்கியமான குறையா சொல்லப்படுறது இங்க இருக்கக்கூடிய சாதி. இவர் இந்த ஜாதி, அவர் அந்த ஜாதி, இது உயர்ந்த ஜாதி, இது தாழ்ந்த ஜாதி, இது தீண்ட தகுந்தது, இது தீண்ட தகாதது, ஒரே குளத்துல தண்ணீர் எடுக்கிறோமா இல்ல அது வெவ்வேறையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அரசியலாகட்டும் சமுதாயத்திலேயாகட்டும் படிப்புலயா இருக்கட்டும் வேலை பார்க்கிற இடத்துலயா இருக்கட்டும் எங்கும் எதிலும் சாதி. அது கூடவே கூடாதுன்னு ஆறலாம் சொல்லிட்டு இருக்காளோ மேல மேலே அதுதான் வளர்ந்துட்டு இருக்கு. இப்ப சமீபத்திலே ரெண்டு தேர்தல் நடந்தது, அங்கேயும் பெருசா என்ன பேசப்பட்டது, சாதிகளுடைய ஓட்டு எடுக்கிறதுனாலே அவர்கள் வாக்க பெற்று தான் ஜெயிக்கணும்னு ரெண்டு பேருமே முயற்சிக்கிறார்கள். அந்தந்த சாதியை சேர்ந்தவர்கள் தான் தேர்தலில் நிக்கவே நிக்கிறார்கள், அப்படின்னா தான் அவளுக்கு இடம் கிடைக்கும் என்கிற அளவுக்கு போயிடுது. நல்லே ஒரு பக்கம் வாய்ப்பந்தல் போடுகிறா போலே சாதிகள் எல்லாம் பார்க்கக்கூடாது, அதெல்லாத்தையும் தாண்டணும் என்று சொல்லிக்கொண்டு அப்படின்னு பேசுகிறவர்களே அதுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்து நடந்துட்டால் இது நமக்கு தான் இப்ப ஒண்ணும் புரிய மாட்டேங்கிறது. எந்த பக்கம் எதை தெரிஞ்சுக்கணும்ங்கிறதே. ஆனா ஒண்ணு புரியறது, இந்த ஹிந்து மதத்தினுடைய ஒற்றுமையை சாதிங்கிறது ஒரு வகையில கண்டிப்பா கெடுக்கிறது, அது வரைக்கும் தெரியறது. இதெல்லாம் நமக்கு தான் தெரிஞ்சிருக்குமா, ஏன் ஆழ்வார்கள் காலத்துல தெரிஞ்சிருக்காதா? நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு அவர்களும் பாட்டுல எல்லாம் பாடியிருக்கா, ஆச்சாரியர்கள் காலத்திலும் இருந்திருக்கு, அவர்களும் அதை பத்தி பேசியிருக்கார்கள். இப்ப பொதுவா ஒருத்தர் அபிப்பிராயம் சொல்றார், சாதியற்ற இந்து மதம் உருவாயெடுத்தினால் ஒற்றுமைக்கு குறைவு இருக்காது. அப்புறம் எல்லாம் இந்த தர்மத்தின்படி நல்லா நடக்கும். இது பலரும் சொல்லுவார்கள். ஆனா அதுல எது தெளிவு வர மாட்டேங்கிறதுனால், சாதியற்ற இந்து தர்மம்னா என்ன, இது கொஞ்சம் எல்லாரும் உட்கார்ந்து பேசணும்னு நினைக்கிறேன். ஏன் இதை சொல்ல வரேன்னால், இப்போ நமக்கு கண்ணை குத்துற மாதிரி ஒரு வெளிச்சம் இருக்குன்னு வச்சுங்க, அதை ரெண்டு விதத்துல தவிர்க்கலாம். ஒன்னு சுவிட்ச் ஆஃப், லைட் ஆஃப் பண்ணிடணும், அப்பனா வெளிச்சம் கண்ணை குத்தாது. இல்ல லைட் இருக்கணும், அதிக வெளிச்சம் கூடாதுன்னால் ஒன்னு டிம் பண்ணணும், இல்ல இந்த வெளிச்சம் வராம ஒரு கலர் பேப்பர் ஒட்டணும், ஏதோ செய்யணும்னு வச்சுங்க. ஆனா விளக்கு எரிஞ்சுன்னு தான் இருக்கும். இந்த ரெண்டுமே நம்ம கண்ணை குத்துறத தடுத்துக்கிறதுக்கு தானே வழி. அத போல இங்க சாதியற்ற அப்படின்னு சொல்லும் போது, இனிமே ஜாதிகளே கிடையாது. யார் எப்படி பிறந்தாலும் அவ்வளவே, யாரும் யாருடைய ஜாதியும் கேட்க மாட்டோம். அரசாங்கத்திலையும் கேட்க மாட்டார்கள், குடும்பத்திலையும் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடணுமா? அது ஒண்ணு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுற மாதிரி நிறுத்தி விடுறது, பல்பே ஆஃப் பண்ணிடுறது. ஆனால் அப்படி பண்றதுல சாத்தியமானது எனக்கு தெரியல. என்ன, இப்ப ஒரு கோவில் எடுத்துட்டால், இன்ன சமூகத்தினுடைய கோவில் ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருக்கு. இல்ல பொது கோவிலுடைய உற்சவம் எடுத்துட்டால், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சமூகத்தை சேர்ந்தவா ஜாதியை சேர்ந்தவா தான் உபயக்காரா அப்படின்னே இருக்கு. பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போனாலும் முதல்ல கேக்குறா, நீ எந்த சாதி, ஜாதி சான்றிதழ் இருக்கா, அதுவும் இருக்கு. எல்லாத்த விட அரசாங்கத்தில இருந்து ரிசர்வேஷன் கொடுத்துட்டா அப்படின்னா அது வேணும் வேணும்னு கேக்குறவாளே இருக்கார்கள். இப்ப எந்த இடத்துலயுமே சாதி அற்றான்னு மொத்தமா அடிப்படையிலேருந்தே இல்லே நாக்கிறதுக்கு வழியே இருக்கிறதா தெரியல. அது இருந்தா தானே சாதியற்ற சமுதாயம் உருவாகும். அதனாலதான் அது புரியலன்னு சொல்ல வரேன். அது அதனால இருக்கிற கஷ்டம் எனக்கு தெரியுது. ஆனா அதை எப்படி பிராக்டிஸ் பண்றதுங்கிறது தான் தெரியல இப்போ. ஏன்னா அந்த மாதிரி இத்தனை நாள் பண்ணதும் இல்லை. சாதி அற்றனுட்டு ராமானுஜர் காலத்திலேயோ ஆழ்வார்கள் காலத்திலேயோ கூட அப்படி ஒண்ணு எழுத காண என்னன்னு. ஆனா அவர்கள் எல்லாம் பேதமற்றன்னு போடுறா, இந்த சாதி மோட்சம் போறதுக்கு தடையா இருக்காதுன்னு போடுறார்கள், எந்த சாதியில் இருக்கிறவனையும் எப்படி மதிக்கணும்னு போடுறார்கள். ஆனாலும் யாருமே வந்து சாதின்றது எதுன்னு கேட்காதேன்னு போடவே இல்லை. அதனாலதான் எனக்கு புரியலன்னு சொல்றேன். என்ன ஒன்ன நம்ம பேசிட்டே இருக்கோமே தவிர, எப்படி அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கிறது? எங்கேயும் இல்லைன்னு சொல்லணும்னா, அப்போ அரசியல்ல இருந்து ரிசர்வேஷன்ல இருந்து கல்யாணத்திலிருந்து சமுதாய கூடத்திலிருந்து கல்யாண மண்டபத்திலிருந்து எல்லா இடத்திலையும் மாத்தினாத்தான் இது மொத்தமா போகும். ஆனா அது சாத்தியமானு தெரியல, எத்தனை பேர் அதுக்கு ஒத்துக்கணும்னு புரியல. சரி, அது அப்படியே இருக்கட்டும், அது இப்ப நம்மால ஒண்ணும் பண்ண முடியாது, அதுக்கு வழி தெரியல. அடுத்து என்ன பண்ணலாம், அதனுடைய பாதிப்பை குறைக்கணும். அப்படின்னா வெளிச்சத்தை மட்டும் பேப்பர் போட்டு ஒட்டினா மாதிரி. அதுக்கு என்ன செய்யணும், நீ எந்த சாதியோ அது நீ இரு, அது பிறப்பால் ஏற்பட்டது, எதால் ஏற்பட்டது இருக்கு, அது எந்த அப்ளிகேஷன்ல கேட்கிறாளோ எழுதிருங்க, அதெல்லாத்தையும் இல்லேன்னு ஆக்கிட முடியாது. ஆனால் அதற்குள்ள பாகுபாடு பார்க்க கூடாது, உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது. ஆனா அவனவன் வீட்டிலே என்னத்தை கடைபிடிச்சுக்கிறியோ, உன்னுடைய தர்மம் எதுவோ அதை பண்ணிக்கொள். பொதுன்னு வரச்சே ஹிந்துன்னு நினைச்சுக்கோ இப்படின்னு சொல்லலாம். அது ஏற்கனவே அதுதான் நடைமுறையில் இருக்கு. அது ஒரு சில இடத்துல இல்லையா, அது தப்பு. அப்ப அதெல்லாத்தையும் நம்ம களையணும். அந்த பேதமோ அந்த பாகுபாடோ அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. யார் அதை பண்ணாலும் அவர்களிடத்துல உட்கார்ந்து பேசி இது தப்பு இது வேண்டான்னு சொல்லணும். அதை பத்தி தான் இப்ப சாதியற்ற இந்து மதம்னு சொல்றாளா? இது என்னுடைய ரெண்டாவது சந்தேகம். அப்படின்னா அது என்னென்னலாம் அதுக்கு பண்ணணும், அதை உட்காந்து லிஸ்ட் பண்ணணும். இன்னும் இந்த மாதிரி இந்த பழக்க வழக்கம் இருக்கு, இதை மாத்திக்கணும். இதுல எதோட நம்ம ஜாகிரதையா பார்க்கணும், தனி மனித சுதந்திரத்துக்கும் இதுக்கும் இந்த ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதிச்சு கூடாது. ஏன்னா அவரவர் எப்படி இருக்கணும்னு அவர் வீட்டுக்குள்ள விருப்பப்படுறது அவருடைய உரிமை, அதை தடுக்கவும் முடியாது. ஆனா பொதுவில் வரும்போது எப்படி நடந்துக்கணும் என்பதையும் எழுதணும். எனக்கு தெரிஞ்சு இதை பத்தி ஒரு சிம்போசியமோ ஒரு கான்பரன்ஸோ போட மாட்டேங்கிறோம். போட்டாலும் என்ன ஆகும், நான் முதல்லயே சொன்னேனே, இந்த ரெண்டு பேருக்கும் கனெக்ட் இல்லைன்னு. ஒரு பக்கம் பண்டிதர்கள், இன்னொரு பக்கம் ஃப்ரண்ட்ல லீட் பண்ணிட்டு இருக்கிறவா, இதெல்லாம் எப்படி உருவானும், இந்து தர்மத்துக்கு என்னென்ன கட்டங்கள் இருக்கு, அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு பார்த்துட்டு இருக்கிறவா, இந்த ரெண்டு பேரும் உட்கார்ந்தால் தான் இது முடிக்க முடியும். முடிக்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியாது, ஒரு முயற்சியாவது அப்பதான் எடுக்கிறதுக்கு முடியும். ஆனால் நாம இந்த முயற்சியை நோக்கி போகாமல் அவரவர்கள் பேசின்றிருக்கிறது அவரவர்களே பேசின்றிருக்கோம்னால் எந்த முடிவுக்கும் வரமாட்டோம், முதல் அடி கூட எடுத்து வைக்க மாட்டோம். சரி, அந்த முதலடி எடுத்து வைக்கணும்னால் எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்னால், நம்ம ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் சாதியற்றங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்லியிருக்கா, எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காளா, ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு இருக்காளா, இல்ல பக்தி வந்துட்டவனுக்கு சாதி வித்தியாசம் கிடையாதுங்கிறாளா, வெவ்வேறு நிலைகள் இருக்கலாமோ இல்லையோ, அந்த நிலைகள்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அது பண்ணும்போது என்ன ஆகும், அவர்கள் விருப்பப்பட்ட சமுதாயம் ஒன்னா இருந்திருக்கும், ஆனா நடுவாகன காலத்தில் கொஞ்சம் அவனவன் தன் தன்னுடைய லாபத்துக்காக அதெல்லாத்தையும் மாத்திருக்கலாம். அந்த மாத்தினதுனால சில பேருக்கு கேடுகள் நடந்திருக்கலாம். அப்படியேதானும் இருந்திருந்ததால் அதெல்லாத்தையும் களையணும், அதெல்லாத்தையும் மாத்தணும். அன்னைக்கு அவர்கள் என்னவாது இருக்கணும்னு எதிர்பார்த்திருக்கார்களோ அந்த சமுதாயத்தை கொண்டர முடிஞ்சதுனால் அப்ப அதுல உயர்வு தாழ்வு ரொம்ப இருக்காது. அந்த மாதிரி சிலதெல்லாம் லிஸ்ட் பண்ண வேண்டியிருக்கலாம், பண்ணணும். இதுல சில இடங்களில் பண்டிதர்களை கன்வின்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி பழக்கம் இருக்கு, இதை மாத்தின்றீர்கள்லாம் தேவையில்லை, இதுதான் ஒற்றுமைக்கு வழிவகுக்கும். அப்பதான் நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் சேலஞ்சஸ் என்ன இருக்கோ அதை போக்க முடியும் அப்படின்னு எடுத்து சொல்லணும். இதுல என்ன ஆச்சரியம்னால், இந்த மாதிரி காலத்தின் கட்டாயத்தால் சில மாறுதல்கள் கொண்டு வரணும்னு வச்சுங்க, அந்த மாறுதல்களை பத்தின மென்ஷன் சாஸ்திரத்திலேயே கூட ஒரு மூலையில் இருக்கும். ஆனா இத்தனை நாள் அது நடைமுறைக்கு வந்திருக்காது, ஆனா ஒரு மூலையில அது எங்கேயோ ஒட்டின்னு இருக்கும். எப்ப கட்டாயங்கள் தேவைப்படுறதோ, இந்த மாதிரி நிர்பந்தம் வருதோ, அப்ப ஆறான அதை தேடச்சே அது பளிச்சுன்னு வெளியில வரும். அது வந்துருத்துனால் எல்லாரிடத்திலயும் அங்கீகாரம் கிடைச்சிடும். யாரு நம்ம இன்னும் ஓஹோ இது இந்து தர்மம் சனாதன தர்மத்தினுடைய சாஸ்திரங்கள் ஒத்துக்கிறது இதே நாள், கண்டிப்பா ஒரு பழக்கம் இருந்தது அது தப்பா இருக்குன்னா மாத்திடுவோமோ இல்லையோ. தப்புன்னா தப்புன்னு சொல்லல, அந்த வழக்கம் இனிமே ஒத்து வராது அப்படின்னு சிலது இருக்கலாம். அந்த ஒத்து வராதுங்கிற காலத்துல என்னவா மாத்தணும் அப்படிங்கறதுக்கு சாஸ்திரத்திலே ஒரு மூலையில இருக்கும். அதை தேடுறதுக்கு அந்த பண்டிதர்களால தான் முடியும். அவர்களும் கொஞ்சம் திறந்த உள்ளத்தோட உங்க கட்டங்கள்லாம் என்னன்னு சொல்லுங்க, அதுக்கு சாஸ்திரத்துல வேற பதில் இருக்கா நாங்க தேடித்தரோம்னு ஒத்துக்கணும். யாரெல்லாம் உரிமைக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காளோ, இதன் கஷ்டங்கள் தெரியுமோ, அவர்களும் அந்த சாஸ்திரக்கார அங்கீகாரம் கொடுத்துட்டால், அவர்கள் ஒத்துக்கொண்டு விட்டால், அப்புறம் நமக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது ஈஸி ஆயிடும் அப்படிங்கறத அவாளும் புரிஞ்சுக்கணும். அதனாலே இந்த ரெண்டு பேரும் அமர்ந்து கொஞ்சம் பேசி எப்படி இந்த இந்து தர்மத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கிற சாதிங்கிறத யார் யாரோ அதை பயன்படுத்திட்டு அதனால தாங்க ஒரு லாபம் அடைஞ்சிக்கிறத தடுக்கணும். அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்னமா பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஓபன் டிஸ்கஷன், க்ளோஸ் டு டோரா இருக்கட்டும், ஓபன் டிஸ்கஷனா இருக்கட்டும்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.